ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: திருப்பெருந்துறை இறைவனை காணுதல். தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆகவே ஒன்று என்பது சிவம், ஞானம் என்பது கலைஞானம், போதம் என்பது அவன் அருளினால் நிகழ்கின்ற பரஞானம். அது பிறவினை ஒழிக்கும். அத போதம் நிகழ்ந்து விட்டால் இன்னும் மீண்டும் பிறவி கிடையாது என்று குருநாதர் சொன்னவுடனே நிற்பார் சிந்தை உருகும் வகை உரை செய்தார் உவமையில்லார். அந்த மந்திரியாக எதிரில் நின்று கொண்டிருக்கின்ற திருவாதூர்களுடைய உள்ளமானது உருகி ஒழுகும்படியாக இந்த இனிமையான உவமையினை இனிப்பாக சிரித்து கொண்டே வண்ண பணித்து வா என்று சொல்லி, கண்ணினாலே நீ வா, உன்னை ஆட்கொள்வதற்குதான் வந்திருக்கிறேன், உனக்காகத்தான் இந்த ஸ்கூல் ஓபன் ஆயிருக்குது என்று அந்த கண்ணோடு அன்போடு பெருமான் அவர்கிட்ட சொன்னார். சொன்னவுடனே அந்த பெருமானுக்கு இவர் அடிமையாகினார். உத்தமர் இன்னவாறு இங்கு உரைத்தலும் உவந்து நாலாம் சக்தி நிபாதம் எய்தும் தன்மயராதலாலே. உத்தமர் என்றால் சர்வோத்தமன், எல்லோரிலும் பெரியவனாகின்ற இறைவன் இவ்வாறு சொன்னவுடனே மிகவும் மகிழ்ந்தார். பெருமான் என்னை வலிந்து ஆட்கொள்கின்றானே, சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்று கூறினிருந்தால் நான் உமக்கு அடிமையாவேன்னு சொன்ன உடனே, உன் அடிமை எனக்கு தேவையில்லை, நான் கூற விரும்பவில்லைன்னு சாமி சொல்லியிருக்கலாம்ல, அப்படி சொல்லலையே. இப்ப பெருமானும் நம்முடைய அடிமையை வேண்டுகின்றான். அன்பு வேண்டும் சிவபெருமான், அடியார் வேண்டிற்றே வேண்டும் என்று பெரியபுராணத்தில் வருது. சுவாமிக்கு நம்முடைய அன்பு வேண்டும், எந்த தாயாவது பிள்ளை வேண்டாம்னு சொல்லுவாளா? ஒவ்வொரு தாயும் பிள்ளைக்கு ஏன் செல்லம் கொடுக்கிறா? பிள்ளை வேணும்னு தாய் நினைக்கிறதுனாலதான். உண்மை என்ன என்றால் பிள்ளைக்கு தான் தாய் வேண்டும், தாய் இல்லை என்றால் பிள்ளை வாழாது. ஆனால் தாய் எப்படி நடந்து கொள்கின்றாள், தனக்கு தான் பிள்ளை வேண்டும் என்பது போல நடந்து கொள்கிறார், அதான் கருணை. அதுபோல உண்மையிலே உயிர்களுக்குத்தான் கடவுள் வேண்டும், ஆனா கடவுள் எப்படி நடந்து கொள்வான், தனக்குத்தான் அடியார்கள் வேண்டும் என்பதை போல நடந்து கொள்வான் கடவுள். என்ன காரணம், அவன்ட்டு அவ்வளவு கருணை இருக்கு, கருணைக்கு எல்லை இருந்தாதானே யோசனை வரும். இப்ப நம்ம கிட்ட சாப்பாட்டுக்கு எல்லை இருந்தாதான் எத்தனை பேருக்கு கொடுக்கலாம், அல்லது இப்ப கோயில்ல பிரசாதம் கொடுக்கும்போது நிறைய கூட்டம் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்கு. எல்லை இல்லாம இருந்தா எவ்வளவு வேணா கொடுக்கலாமே, கங்கையில எல்லை இல்லாம ஜலம் போறது எத்தனை பேர் வேணா உண்டுக்கலாமே, கடவுள்கிட்ட கருணைக்கு எல்லையா இருக்கு. ஆகவே கருணைக்கு எல்லை இல்லாதவன் எப்படி வேணா அவன் வந்து நமக்கு இடம் கொடுப்பான். ஆகவே கடவுள் தன் தொண்டர்களுக்கு அடிமைப்படுவான். உண்மையான தொண்டனும் கடவுள் தான். கடவுளை போல தொண்டன் உலகத்தில் யாரும் கிடையாது, அவனை போல யாரும் தொண்டு செய்ய முடியாது. என்ன காரணம், அவனுக்கு நத்திங் டு லூஸ், அகங்காரமே இல்லாதவன், அவன்கிட்ட பிளென்டியா இருக்கு கருணை, எல்லை காண முடியாத அளவுக்கு கொடுத்துக்கிட்டே கொடுத்துட்டே இருந்தா குறையவே குறையாது. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பதனால தன்னை பாடுகின்ற பத்ரன் என்ற பாணனுக்கு தன்னை அடிமை என்று சொல்லிக் கொண்டு விறகு விற்றான். பன்றி குட்டிகளுக்கு தாய் பன்றியாக தானே வந்து பாலூட்டினான். சம்பந்த பெருமானுக்கு அம்பாள பாலூட்ட சொன்னார், பன்னிக்குட்டிக்கு தானே வந்தார். அவர் கருணையில எந்த நேரத்தில் யாருக்கு எந்த கருணை எப்படி சுரக்கும் தெரியாது. இப்ப சம்பந்த பெருமானை விட அதிகமான பல கருணையை பெற்றிருக்கின்றன பன்றி குட்டிகள், அவரே வந்துட்டாரு என்று பார்க்கின்றோம். ஆகவே கடவுளை கேட்பார் இல்லை, ஏன் இப்படி செஞ்சார்னு யாரும் அவரை கேட்க முடியாது. பெருமான் தன்னுடைய அடிமையை உவந்து ஏற்றுக்கொண்டதை கண்டு திருவாரூர்களுக்கு மனம் நெகிழ்ந்தது. உவந்து நாலாம் சக்தினி பாதம் எய்தும் தன்மையராதாலே, சக்தினி பாதத்திலே உத்தம சக்தினி பாதம் எய்துகின்ற தன்மை வந்துவிட்டது அவருக்கு. சக்தினி பாதம் மந்தம் என்றும் மந்த தரம் என்றும் தீவிரம் என்றும் தீவிர தரம் என்றும் சொல்லப்படும். தீவிரத்தரம் என்பது நாலாம் சக்தினி பாதம். அது எப்படிப்பட்டதுன்னா, தலையிலே நெருப்பு பிடித்தவன் தண்ணீரை தேடுவதைப் போல கடவுளை தேடுகின்ற தன்மை. தலையில நெருப்பு பிடிச்சிருச்சு, இருங்க உங்களுக்கு ஒரு போன் வருது பேசிட்டு போங்கன்னு சொன்ன கேட்பாங்களா, தண்ணி எங்க இருக்கும், வீட்டுல தண்ணி இல்ல அப்படின்னா குளத்துல போய் விழுவமா தோணும். அதே போல கடவுளை அறிந்தே ஆக வேண்டும் என்ற அந்த நிலைதான் நாலாம் சக்தி நிபாதம். அந்த நிலைக்கு நம்முடைய குருநாதர் வந்தார். ஆகவே குதிரை வாங்கணுங்கிற எண்ணெல்லாம் எடுத்துப்ப தன்மை ராதலாலே. அத்திரு மந்திலாடும் ஐயர் இங்கு என்னையாள இத்திரு மேனி கொண்டார் என்பது மனத்தில் எண்ணினார். அப்பொழுது தன்னை காக்க வந்தனை கடவுளாக கருதினார். என்றைக்குமே கடவுள் கலக்காத பொருள் இல்ல. ஒரு ஆபத்திலிருந்து நம்ம காக்கிறவனை கடவுளாக கருது குற்றம் கிடையாது. இதுதோ பிறவி என்ற பேரட்சத்திலிருந்து நம்மை காக்கின்ற பெருமான். ஆகவே அவனை கடவுளாக கருதினார். எப்படிப்பட்டவர்னா, அந்த ஒப்பற்ற திருமேனி கொண்டு பொன்மன்றத்திலே ஆடுகின்ற அம்பலவாணர் இருக்கிறாரே, அவர்தான் இங்கு என்னை ஆளுவதற்காக இந்த திருமேனி கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னார். இது ஒரு திருவாசத்தை வைத்துக் கொண்டு பாடியிருக்கிறார். என்னன்னா, அது பழ சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். கடவுள் இப்படிப்பட்டவன்னு பெரும் புண்ணியசாரிகளா இருக்கின்ற தேவர்களுக்கும் தெரியாது. இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. என்ன அர்த்தம், இது அவன் திருவுருன்னா, தன்னை ஆட்கொள்கின்ற அந்த ஆத்மநாத மூர்த்தியினுடைய இது இருக்கே, இது அவன் திருவுரு, இந்த ஆத்மநாத சுவாமி யாருன்னா, இவன் அவன், இவன் அவன், அதுதான் பொருள் சொல்றாரு இங்க. அத்திரு மன்றிலாடும் ஐயர் அம்பலவாணர் இங்கு என்னையால இத்திருமேனி கொண்டு, அத்திருமேனி கொண்டு அங்கு ஆடுகின்ற பெருமான் இத்திருமேனி கொண்டு இங்கு எழுந்தொழினார் என்னை ஆழ்வதற்காக அப்படின்னா, இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே உணர்ந்தார், இத்திருமேனி கொண்டார் என்பது மனத்தில் எண்ணினார். அது எங்க பல விதத்துல சொல்றார். புவனியில் சேவடி திண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க. சுவாமியை திருவடியை தலையில வச்ச உடனேயே வைத்தது எம்பெருமான் தான் என்பதை உள்ளத்திலே உறுதியாக உணர்ந்தேன். பெருமான் என்று உணர்வதற்கு அந்த உயிருக்கு தகுதி வேண்டும். பெருமானே வந்தாலும் பெருமானே தெரியாது. எப்படின்னா, மதுரையில பெருமான் குதிரை சவனா வந்தார், நம்ம குருநாதத்தை தவிர யாருமே வந்தது கடவுள்னு தெரிஞ்சுக்கலையே. மதுரை எப்படி எவ்வளவு பெரிய ஊரு, அன்றும் இன்றும் பெரிய ஊர் மதுரை, பெரிய மாநகரம் இல்லையாது, பாண்டிய நாட்டினுடைய தலைமை பீடம், தலைநகரம். பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய். பெரிய தென்னன் மதுரைனா தென்னனுடைய பெரிய மதுரைன்னு கொண்டு போய் சேர்க்கணும். அதை தென்னனுடைய பெரிய ஊர் மதுரை, லட்சோப லட்சம் மக்கள் வாழற ஊர். அந்த ஊர்ல யாராவது ஒத்தராவது பரிமேல் அழகனா வந்த பெருமான், சொக்கநாத பெருமான் என்று அறிந்திருப்பார்களா? அறியவில்லையே. தகுதியிலே மேம்பட்ட பாண்டியன் கூட அறியவில்லையே. இந்திய மாயா இருள்கிட எப்பொருளும் விளங்க தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்ல நல்லன். அந்த உண்மை அவனுக்கு சிறப்பு. பெரிய சிவபுண்ணியம் பண்ணிருக்கிற அரிமர்தல பாண்டியனுக்கு கூட அந்த புண்ணியம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. வந்தது கடவுள்னு தெரிஞ்சுக்க முடியல. ஆகவே வந்தது கடவுள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் வேண்டும், மிகப்பெரிய பாக்கியம் வேண்டும். நம்ம தலையில கால் வைக்கிறவன் மனுஷன் இல்ல, அவன் தெய்வம் என்று அறிய வேண்டும். புவனியில் சேவடி திண்டினன் காண்க, சிவன் என யானும் திருநன் காண்க. நம்ம குருநாதர் மட்டும் வந்திருக்கிறது ஆத்மநாதர் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே. அது மட்டும் இல்ல, இப்ப ஒரு பெண்ணு சொல்லுவா தன் வீட்டுக்காரர்கிட்ட, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தாங்க பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ட்ரெஸ் நீங்க போட்டுட்டாதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சொல்லுவாங்கல்ல அன்பான மனைவி வீட்டுக்கார்ட்ட சொல்லுவாங்க, இந்த சட்டை போட்டுக்குங்க, இந்த பேண்ட போட்டுக்குங்க, இது மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்குங்க, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு, மீசையை கொஞ்சம் குறைச்சிக்குங்க, வாய மறைக்கிறாமே இந்த மீசை வேண்டாமே. அன்புனால கடவுள் எத்தனையோ குலங்கள் கொண்டு நம்மளுடைய குருநாதருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். ஆனா குதிரை ஓட்டிட்டு வந்தையே அந்த அந்த காட்சி தான் என் மனசுல நிறைவு பெற்றிருக்கிறதுன்னு சொல்றாருங்க. பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியருக்கு ஆறுமுதாம் ஒருவரை ஒன்று இல்லாதவரை கடற் போதிரஞ்சி தெரிவர நின்றுருகும் பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி ஒரு அறியாதென்ற உள்ளமதே. ஒருவரை அன்றி சிறப்பான வேறு உரு அறியாதென்ற உள்ளமதேன்னு கூறணும். சாமியை வேறு வடிவங்களிலே அறியவில்லைன்னு சொல்லல, சாமியினுடைய வடிவங்களிலே என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமான வடிவம் இதுதான், எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான், பரிமேலகனாக வந்த வடிவம் தான். எப்படிப்பட்ட வடிவம் அது? குயில்ற சொல்றார், குயிலே சாமியை திரும்ப கூப்பிட்டு சரி திருப்பெருந்துறையில கையில புஸ்தத்தோட சின்னமுத்திரையோட வந்தாரு, அது மாதிரி அடிச்சுட்டு வருவா? அந்த வேஷம் வேணாம், குதிரை ஓட்டிட்டு ஜாலியா வந்தார் மாப்பிள்ள மாதிரி அந்த வேஷத்துல அடிச்சுட்டு வர. வா இங்கே நீ குயிர் பிள்ளாய், மாலுடு நான்முகன் தேடி ஓவியவர் உன்னி நிற்ப, ஒன் தழல் விண்பிளன் தோங்கி மேவி என்ற அண்டங்கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன், தாவி வரும் பரிப்பாகன் தாழ்சடையோன் வரக்குவாய் என்று அந்த உருவத்தில் ஈடுபடுகின்றார். ஆகவே வந்தவன் கடவுள் என்று அறிவதற்கு பெரும் புண்ணியம் இருக்க வேண்டும். அது அவர்கிட்ட இருந்தது. புவனியில் சேவடி திண்டினன் காண்க, சிவனென யானும் தேரினன் காண்க. அப்புறம் தனக்கு சொல்வதை போல பிறருக்கு சொல்வதை போல தனக்கு சொல்வதாக கொள்ளலாம், தனக்கு சொல்வதை போல உலகிற்கு சொல்வதாக கொள்ளலாம். சொல்றார், நம்ம ஆட்கொண்ட குருநாதனை அவன் மனித வடிவில் இருக்கின்றான் என்று இகழ்கின்ற குற்றத்தை மட்டும் யாரும் செய்து விடாதீர்கள். அருள்தான் குருநாதன் மூலம் நமக்கு ஐந்தெழுத்தை கொடுக்கின்றது. ஆகவே குருவே சிவம் என்று வழிபட வேண்டும். அறுபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. சிறுமை என்றால் மனித கோலம் என்று இகழாதே, புறக்கணிக்காதே, சிறுமை என்று இகழாதே. திருவடி இணையை பிரிவினை எரியா நிழலது போல ஒரு பொருளினை அதனுடைய நிழல் பிரியாது, ஒன்று முன் விழும் அல்லது பின் விழும் அல்லது பக்கத்திலே விழும், ஆனால் பிரிந்து இருக்காது. அதே போல குருநாதனுக்கு முன்னோ பின்னோ தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆராயப்படாத நிலத்திலே செல்லும் பொழுது குருநாதனை காப்பதற்கு முன் செல்ல வேண்டும், அறிந்து வைத்திருக்கிற இடத்திலே செல்லும் பொழுது அடங்கி குருநாதனுக்கு பின் வர வேண்டும். குருவுக்கு மிஞ்சின சிஷ்யனா இருக்கக்கூடாது, அடங்கி இருக்கணும். குருவுக்கு மிஞ்சின சிஷ்யனா இருக்கிறதும் தப்பு கிடையாது, அவன் சிஷ்யனா தானே இருக்கிறான், குருவாயிடக்கூடாது. குருவுக்கு மிஞ்சினாலும் சிஷ்யன் சிஷ்யன் தானே. மிஞ்சுதல் என்பது அன்பினால் மிஞ்சுதல், அவரை காத்தருளுதல். முன்பின்னாகி நிழல் போல காக்க வேண்டும் அவனை. பிரிவினை எரியா நிழலது போல முன்பின்னாகி முனியாது அத்தி முனியாதுன்னா அவர் ஏகப்பட்ட வேலை கொடுப்பாரு, எப்ப பார்த்தாலும் எங்கிட்டயே வேலை கொடுக்கிறார் அப்படின்னு சலிச்சுக்க கூடாது. அவருக்கு ஆயிரம் சிடர் இருந்தாலும் நம்மிடம் அவர் பேருன்பு வைத்திருப்பதனால்தான் எந்த எதை எடுத்தாலும் நம்மகிட்டயே விலை வாங்குறாருன்னு சந்தோஷப்படணும். எப்ப பார்த்தாலும் என்னையே விலை வாங்குறாரு, மற்றவங்களுக்கு விலை கொடுப்பு ஃப்ரீயா விட்டுடுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அன்பு இருக்கிற காரணத்துல தான் எல்லா வேலையும் நம்ம விட்டுறாரு. அதான் முடியாது என்றால் சலித்துக் கொள்ளாமல் இரவு பகலாக குருநாதனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். சலிப்பு ஏற்படக்கூடாது. சிவபிரகாசம் சிவா மாதிரி போயாது உழைக்கணும். என்ன முனியாது அத்திசை, அத்திசை முனியாது. என்ன செலிபிரேட் பண்ணுவாங்க, ஏதாவது கூப்பிடுவாங்க சொல்லிட்டு வெளியில போடுவாங்க. அப்படி இல்லாமல் குருநாதனுடைய காட்சியிலேயே இருக்கணும். அப்படி அவன் நமக்கு செய்த அருளை மட்டும் நினைக்க வேண்டுமே தவிர அவன் நம்மளை திட்டினதை அடிச்சதெல்லாம் நினைக்க கூடாது. எப்படி குருநாதன் வாழணும், அந்தே வாசியாக வாழ்ந்தால் இந்த பிறவி நீங்கும் என்று பார்க்கின்றோம் பரமான. அப்புறம் சொல்றாரு, குருநாதன் தான் என்னை வந்து ஆட்கொண்டான். நான் எவ்வளவு குருநாதனை தேடினாலும் நான் தேடினதன் பயனாக குருநாதனை பெறவில்லை. குருநாதனுடைய கருணையினால தான் குருநாதனை பெற்றேன்ங்கிறதுக்கு அழகான ஒரு ஊமையை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலில் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி என்று குருநாதனை ஒரு மேகமாக உருவகிக்கிறார். அது என்ன சொல்றார், பரமானந்தம்னு ஒரு பழைய சமுத்திரம் இருக்கு, பழைய கடல். சிவானந்தம் மேலான ஆனந்தம், அதற்கு இணையான ஆனந்தம் கிடையாது. உலகத்தில் இன்பம் என்று இருக்கு. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவான்னு ஒருத்தர் பாட்டிட்டு போயிட்டாரு. அப்படின்னா அல்வா சாப்பிட்றதுலேருந்து, அசோகா சாப்பிட்றதுலேருந்து, பக்கோடா சாப்பிட்றதுலேருந்து, முறுக்கு கடிக்கிறதுலேருந்து எல்லாம் இன்பம்னு அர்த்தம். எல்லாம் தீண்டும் இன்பம், எல்லா இன்பங்களும் இருக்கு. ஆனால் பெருமானுடைய திருவடி இன்பம் இருக்கின்றதே, புலன்களில் தென்படாத அந்த இன்பம், அந்த பேரின்பத்துக்கு இணை எதுவும் கிடையாது. அதிலே உடம்பு உள்ளம் உயிர் உணர்ச்சி எல்லாம் ஒடுங்கும். அந்த இன்பம் பரமானந்தம். அது சமுத்திரம் போல எங்கேயோ எட்டி இருக்கு. அதை ஒருவன் நாடுகின்றான் என்று சொன்னால், இவனுடைய நாட்டமானது தீவிரமா இருந்தா அது என்ன பண்ணுது, இவன் மீது கருணை கொண்டு முகிலாக வருகின்றது. குருநாதன் என்ற முகிலாக சமுத்திரமே வருது. ஆடி அம்மாவாசை அன்னைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணா புண்ணியம், தை அம்மாவாசை அன்னைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணா புண்ணியம். நான் நாக்பூர்ல இருக்கேன், நாக்பூர்ல இருக்கிறேன்னா கார்த்தால எழுந்து சமுத்திரத்துக்கு போய் ஸ்நானம் பண்ண முடியுமா? நாக்பூர் எங்க இருக்கு? இந்தியாவுக்கு நட்ட நடுப்புல இருக்கு. நான் ஏரோப்ளேன்ல போனாலும் நேரத்தில் போக முடியாது எங்கேயும். இப்ப ஆடி அமாவாசைக்கு நான் நாக்பூர்ல மாட்டிக்கிட்டேனே, வேதாரண்யத்தில் இருந்தா ஒழுங்கா சமுத்திரசனம் பண்ணிருக்கலாமேன்னு நான் ஏங்கி அழுதேன்னா திடீர்னு ஒரு மழை பெய்யும். அந்த மழை பெய்து அதில் நனைந்து விட்டால் சமுத்திரசனம் பண்ணின இன்பம் பலன் வந்துருது. மழை எங்கேருந்து வருது? சமுத்திரத்திலிருந்து தான் வருது முகில். அப்ப கடவுளை ஒருவன் தேடுகின்றான், இவனால் கடவுளை அடைய முடியாது. கடவுள் என்ன சொல்றாரு, ஒன்னால எங்கிட்ட வர முடியாட்டாலும் நான் உங்ககிட்ட வரேன். குருநாதனா வர்றார். பரமானந்த பழங்கடல் அதுவே என்றால் அதேதான். நீ வேற்றுமையை காணாதே, குருநாதனை மனிதன் என்று இகழாதே. அறுபரத்துருவன் அவனையில் வந்திருக்கிறான். அவனையில் வரும்போது ஒளிசை மாரடமாக வந்திருக்கிறான். ஒளிசை மாரடம்னா நம்ம விட நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கிற மனிதன், ஞானமே வடிவாகி இந்த ஞானத்தினால் செய்யப்பட்ட மனித உருவம் கொண்டவன், ஞானமே வடிவாகிய மனித உருவம் கொண்டவன். ஆளுடைய பிள்ளையார் மனிதர் தானே, அவரை இகழலாமா? அவர் தானே ஒளிசை மானுடம். நம்முடைய குருநாதர் ஒளிசை மானுடர் தானே, அவரை இகழலாமா? அவர் காலத்தில் மட்டும் இல்லாம வருங்காலத்திலும் எத்தனையோ கூடிய உயிர்கள் உய்யும் பண்ணா அவருடைய வாக்கே இருக்கும் பொழுது, அவர்களோடு வாழ்கின்ற காலத்தில் அவர்களுடைய நோக்கு நம்மேல் பட்டிருந்தா நமக்கு பிரிவு உண்டா? வாக்கே இத்தனை வருஷங்களுக்கு உயிரில வாழ வைக்கும் பொழுது நோக்கு பட்டிருந்தா? ஆகவே அந்த மனித உருவத்தில் இருக்கின்ற கடவுளை இகழக்கூடாது. பரமானந்த பழங்கள் அதுவே வருகின்றது, கருமா முகிலில் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் இருக்கின்றது. ஆனா அந்த முகிலும் ஒரு திவ்ய கஷேத்திரத்துல ஏறிதான் மின்னி முழங்கி அருள்மழை பொழியும். முக்தி திரு பொலிகின்ற பெருந்துறை என்ற மலை மீது ஏறினார் சொன்னார். இதுலயும் அந்த தமிழ் இலக்கணத்தை முழுக்க பிழிஞ்சு வைக்கிறார் குருநாதர். அறிவால் சிவன். திருப்பெருந்துறை என்பது நெய்தல் நிலம். அங்க மருந்துக்கு கூட ஒரு மேடு கூட கிடையாது, ஒரு பாறை கிடையாது. அதை போய் மலைன்னு சொல்றாரு. திருவார் பெருந்துறை வரையில் ஏறி. திருப்பெருந்துறை எப்படி மலையாகும்னு கேட்டா, குருநாதன் அருள் செய்த காரணத்தினால அதனுடைய திணை குறிஞ்சி, ஆகவே திருப்பெருந்துறை வரை. தலைவனுடைய அருள் தலைவிக்கு கிட்டுகின்ற திணை ஒழுக்கம் இருக்கின்றதே, தலைவனும் தலைவி சேர்ந்து இன்புற்று வாழ்கின்ற திணையை குறிஞ்சி என்று சொல்வார்கள். அது குறிஞ்சி அதற்குரிய நிலம் எது? மலை. ஆகவே பெருமாள் நமக்கு அருள் செய்கின்ற இடம் மலை. அவ்வளவுதான். திருவார் பெருந்துறை என்பது ஒரு வரை. முகில் எங்கு தோன்றும்? மலையிலே தோன்றும். திருவார் பெருந்துறை என்ற வரையிலே தோன்றி குருநாதனாகின்ற முகில் என்பது பரமானந்த பழங்களிலே இந்த முகிலாகி வந்து தன்னுடைய அருள்மொழியை சிந்தியது, என்னை ஆட்கொண்டது என்று சொல்றார். அப்புறம் சொல்றாரு, மாறிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கள் தாழினை, வெறிலா பத பரிசு பெற்றனின் மெய்மை அன்பருன் மெய்மை மேவினார், இரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசைமானுடன் ஆக நோக்கியும் கிரிலாதனின் ஜுடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மையே என்ற பாடல்ல பெருமானை பிரிந்த நிலையில் தான் எல்லா திருவாசமும் பாடப்பட்டது. குருநாதனுடைய அருளை பெற்றுவிட்டு பிறகு குருநாதன் என்ன பண்ணார், தில்லைக்கு வான் சொல்லிட்டு பிரிந்து போய்விட்டார். 999 அடியார்களோடு சேர்ந்து மறைந்து விட்டார். அந்த பிரிவு தாங்காமல் பாடப்பட்டதுதான் திருவாசகம். ஆகவே தன்னை நொந்து கொள்வதாக அமையும். அதை ஆண்ட திறமும் அதில் அடிக்கடி வரும். ஈரிலாத நீ என்றால் எல்லை காணப்படாத பரமசிவமாகின்ற நீ எளியாகி வந்து எல்லைக்கு உட்பட்டவனாக வந்து கடவுளை தொட முடியுமா? குருநாதனை தொட முடியும். கடவுளை ஊனக்கண் கொண்டு பார்க்க முடியுமா? குருநாதனை பார்க்கலாம். கடவுளுக்கு காப்பி போட்டு கொடுக்க முடியுமா? குருநாதனுக்கு போட்டு கொடுக்க முடியும். அப்படி எளியவனாக வந்தார். நாம் செய்கின்ற தொண்டினை ஏற்கின்ற கடவுளாக வந்தார். அப்படி எளிமைதான் கோயில் இருக்கிற லிங்கமூர்த்தமும். கடவுள் அடிமுடி அறியப்படாதவன், கடவுளுக்கு எப்படி அபிஷேகம் பண்றது? அவருடைய திருமுடி எங்க இருக்குன்னு பிரம்மாவுக்கே தெரியல, திருவிடி எங்க இருக்குன்னு விஷ்ணுவுக்கும் தெரியல. திருவடியில தான் மலரிட்டு அர்ச்சிக்க வேண்டும். திருவடி தெரிஞ்சாதானே மலரிட முடியும், திருமுடி தெரிஞ்சாதானே அபிஷேகம் பண்ண முடியும். அப்ப பெருமானை வணங்கவே முடியாது. போனா போறதுன்னு எளியவராக திருவுரு கொண்டிருக்கிறார் சங்கர ராமலிங்கேஸ்வரராக. கருணையினால சங்கர ராமலிங்கேஸ்வரராக வடிவம் கொண்டிருக்கிறார். கருணையினால லிங்க உருத்தம் காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாக மணிந்தார்க்கு நிகழ்குறி கருணையினாலே நிகழ்ந்த குறி சிவலிங்கம். அதனால சிவலிங்க தரிசனம் செய்யாது இருக்கக்கூடாதுங்கிற கருத்து பெரியவனத்தில் இருக்கு. அன்றாடம் எதை செய்யலைனாலும் சிவலிங்க திருமேனியை தரிசித்தே ஆக வேண்டும். அதனால்தான் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் பெருமானை பார்த்தால் போதும் அப்படின்னு. அந்த ஊர்லேயே பெரிய கோயில் கச்சியேகம்பர் கோயில் இருக்கு. ஆனால் இவர் புத்த மங்கைங்கிற புத்தர்கள் வாழ்கின்ற ஒரு இடம், ஒரு புத்தர்களுக்கு அப்புறம் புத்தனாக தான் வாழறார். யாரு? சாக்கிய நாயனர். அந்த புத்த மங்கைக்கு பக்கத்தாப்பது ஒரு சின்ன சிவாலயம் இருக்கு, வீரட்டான சிறு கோயில். அந்த கோயிலுக்கு போய் சாமி டெய்லி பார்க்காம சாப்பிடக்கூடாதுன்னு போனார். ஒரு நாள் தன்னை அறியாம கல்ல விட்டு எரிஞ்சார். அடுத்த நாள் யோசிக்கும் பொழுது பெருமானே நினைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய உள்ளத்துல இந்த செய்கை ஏற்பட்டதுன்னு சொன்னா பெருமான் விரும்புகின்றான்னு அர்த்தம். பெருமானுக்கு எது விருப்பமோ அதை நம்ம செய்யணும் என்று அதை தொடர்ந்து செய்து வந்தார். ஒரு நாள் பெருமானுடைய அருளினாலே பெருமான் மறக்க செய்தார். அந்த கஞ்சியை வாயில ஊத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சாராம், என்னது தப்பு பண்ணிட்டோமே, பெருமான தரிசனம் பண்ணாம கஞ்சி குடிக்க போயிட்டோம் என்று சொல்லி கஞ்சியை கீழே வச்சுட்டு கையில ஒரு கல் எடுத்துட்டு ஓடி போனார் சாமி தரிசனம் பண்றதுக்கு. பெருமான் காட்சி கொடுத்தார். ரிஷபாரோட கல்லினால் எரிந்து கஞ்சி தாமுனும் சாக்கியனார் நெல்லினார் சோறுனாமே நீள் விசும்ப ஆள வைத்தார். கல்லினால் எரிந்த பிறகுதான் கஞ்சி சாப்பிடுவார். குடிக்கிறது கஞ்சி தான், ஆனா சுவாமியை கல்லால் அடிச்சப்புறம்தான் கஞ்சி சாப்பிடுறது. அப்ப பெருமான் சிவலிங்க திருமேனி கொள்வது எப்படி அவனுடைய கருணையின் பெருமையையும் அவனுடைய எளிவந்த கருணையும் காட்டுகின்றதோ, அதே போல குருநாதனாக வருவது என்பது அந்த பெருமானுடைய கருணையை காட்டுகின்றது. ஈரில்லாத நீ எல்லையில்லாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக குருநாதனாக எழுந்துருளி நோக்கியும் கிரிலாத நெஞ்சுடையனாயினேன். நீ எவ்வளவோ செஞ்சுட்ட இருந்தாலும் அனுபட்சம் நான் செய்ய முடியும், நான் செய்யல. அதற்கு நான் என்ன பண்ணணும்? என்னுடைய இதயத்தை நான் இடித்துக் கொண்டிருக்க வேண்டும், வெடித்துக் கொண்டிருக்க வேண்டும், கீறி கொண்டிருக்க வேண்டும், மோதிக்கொண்டிருக்க வேண்டும், உடைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அன்பில்லாத இந்த நெஞ்சத்தை வச்சுட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணிருக்கணும்? குத்தி கிழிச்சிட்டு இருக்கணும். கீரிலாத நெஞ்சு உடைய நாயினேன், என் மனதை இன்னும் உடைக்காம வச்சிருக்கிறேனே. கடைய நாயினேன், மிகவும் மட்டமா போயிட்டேன். எப்படி மட்டமா போயிட்டேன்? நாயிற்கடையாம் நாயேன். நாயோட எல்லா கெட்ட குணமும் என்கிட்ட இருக்கு. ஆனா நாயா பிறந்திருந்தா சில நல்ல குணம் நாய்கிட்ட உள்ள குணம், படைப்பினால் நாய்க்கு என்ன நல்ல குணம் உண்டோ அது என்கிட்ட வந்திருக்கும். நீ என்னை நாயாக படைக்காமல் நரனாக படைத்ததுனால கெட்ட குணத்திலான நாயா இருக்கிறேன், நல்ல குணத்தினாலும் அதை விட கீழா இருக்கிறேன். அதுகிட்ட இருக்கிற நல்ல குணம் இல்லையே. நாய்வையின் உள்ள குணமும் இல்லேனை நற்றொண்டு கொண்ட தீவையின் மேனியன்னு திருக்கோவையாரில் சொல்றார். அந்த திருக்கோவையாரை படிக்கலன்னா நாயிற்கடையாம் நாயேங்கிற திருவாசத்துக்கு பொருள் தெரியாது. நாயிற்கடையாம் நாயன்னா நாய்களுக்குள்ள மட்டமான நாயின்னு தான் எல்லாரும் அர்த்தம் எழுதுவாங்க. 1000 நாய் இருக்கு, அந்த நாயிலே மட்டமான நாய் இருக்கும்ல, சோரி பிடிச்ச நாய், வெறி பிடிச்ச நாயின்னு. அப்படி கிடையாது. நாயாக இல்லாமல் நாயினுடைய கீழ்மையை கொண்டவன் அவன் தான் நாய். அவனை விட உயர்ந்ததுன்னு அர்த்தம். எந்த நாயா இருந்தாலும் இவனை விட உயர்ந்தது. ஆகவே அவன் நாயிற்கடையான் நாய், நாயிற்கடையாம் நாய். என்னன்னா நாய்கிட்ட அத்தனை நல்ல குணம் இருக்கான் திருக்கோவையில் சொல்றார். நாய் வந்து என்ன பண்ணும், தன்னுடைய எஜமானன் எத்தனை அடிச்சாலும் வாங்கிட்டு சீராது இருக்கும். எவ்வளவு பொறுமை. மனைவி மக்கள் அவ்வாறு இருக்க மாட்டார்கள். நாய் எப்படி இருக்கும்? நாய் என்ன செய்யும்? மாறு வேடத்தில் வந்தாலும் தன் தலைவனை உணர்ந்து விடும். மனைவியை ஏமாத்திடலாம், மாறு வேடத்தில் வந்து வளர்க்கின்ற நாயை ஏமாத்த முடியாது. குரங்கு ஊட்டி கொண்டிருக்கும் போதே கையிலேந்து பிடுங்கும். பூனை வளர்க்கறவன் வீட்டிலேயே திருடும். நாய் ஏங்கி நிற்குமே தவிர கொடுத்தால்தான் பெறும். எத்தனையோ நல்ல குணம் இருக்கு நாய்கிட்ட. அது எதுவுமே என்கிட்ட இல்லைங்கிறார் அவர். நாய்வையின் உள்ள குணமும் இல்லேனை நற்றொண்டு கொண்ட தீவையின் மேனியன். இப்ப பெருமானுடைய பெருங்கருணையினாலே அவன் குருநாதனாக வந்தான். அந்த கருணையை நினைத்து பார்க்காமல் அவனை இழந்து விட்டேன். எப்படி இழந்தேன் சொன்னா, குருநாதனுக்கு என்ன பிரியறதுக்கு மனசே இல்லை. பிரியறதுக்கு மனசு இருந்தா ஆட்கொண்டிருப்பானா? அவன் எவ்வளவு பேரன்பு வைத்து ஆட்கொண்டான், அவன் என்னை பிரிவதற்காக ஆட்கொண்டான் என்று சொன்னால் அது பெரும் பாவமாக பழியாக போகும். அவ்வளவு அன்போடு ஆட்கொண்ட ஒருவரா பிரிவதற்காக ஆட்கொள்வர் மாட்டார் அப்பொழுது. ஆனால் பிரிந்து விட்டோம், பிரிவு என்பது உண்மையா இருக்கின்றது என்று சொன்னால், என்னுடைய தீவினையினால் நான் பிரிந்தேன். வினையன் போல் உடையார் பிறரார், உடையான் அடி நாயேனை, திரையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. அவர் ஆட்கொண்ட திறத்தை வைத்தே சொல்லலாம், எப்படி என்னை ஆட்கொண்டார். எத்தனை பேர் அவருடைய விபூதிக்காக வெயிட் பண்றாங்க, ஓரத்துல நோஞ்சானா நிக்கிற என்ன கூப்பிட்டு விபூதி கொடுத்தாரு சொல்றாருல்ல. முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர்களாம் பன்னூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளி. அப்படி என்ன செலக்ட் பண்ணி ஆட்கொண்ட பெருமானா என்னை விட்டு போவான், கைவிடுவான்? அப்பொழுது அவனை விட்டு நான் பிரிந்திருக்கிறேன். அதான் நாய்த்தன்மை. நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நாம் விட வேண்டியதை விட்டு இருக்க வேண்டும். அவ்வாறு விடாது அதையும் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறது, அது நாய்த்தன்மை. சுவாமி நம்மளை ஒரு உயர்ந்த நிலையில வச்சிருக்கிறாரு, அதுக்கு ஏற்ப நம்ம நடந்துக்கணும். அப்படி இல்லாமல் உலகத்தை நாடக்கூடாது. கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகும் உலகியல் நாட்டம் இருந்தால் அது நாயின் தன்மை. அதனால் நான் பிரிந்து விட்டேன் சொன்னேன். வண்ணானுக்கு வண்ணாத்தி மேல ஆசை, வண்ணாத்திக்கே கழுத மேல ஆசை. இதை எங்க குருநாதர் சொல்வார்கள், உங்களுக்கு சொல்றேன். இருந்தாலும் வண்ணான் அவனுடைய தலைமைப்பாடு கருதி கருணையை குறைக்காமல் இருப்பான். அவன் வண்ணாத்திட்ட எப்போதும் அன்பாதான் இருப்பான். இருந்தாலும் வண்ணாத்திக்கு வண்ணான்ட்ட ரெசிப்ரிகேட்டிவ் லவ் இல்ல, இணையான அன்பு இல்ல. அதான் நாயின் தன்மை அப்படின்னு பார்க்கிறோம். நாய்க்கு அன்பு இருக்கும், ஆனா நாய் வந்து பழகியதை விடாதிருப்பதை போல அந்த பழைய பழக்கங்களை விடாதிருத்தல், கக்கியதை உண்ணுதல் சொல்வார்கள். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் என்று சொல்லி கடவுளே குருநாதர் ஆட்கொண்டான், அதற்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்லை என்று புலம்பியதுதான் திருவாசகம். அப்படி ஆட்கொள்வதற்கு காரணக்கர்த்தராக இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்தது. ஆகவே அப்படி ஆட்கொண்ட பெருமான் மீது குற்றம் காண முடியுமா? சாமி ஒன்ன இப்ப தலைவன் தலைவி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு, பிரிஞ்சு போயிருக்கிறார். பிரிஞ்சு போனார்னா அவர் வேண்டான்ட்டு என்னைக்குமே போக மாட்டாரு. வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுக்காக போயிருப்பாரு, இல்ல படிக்கிறதுக்காக போயிருப்பாரு, இப்படி கணவனார் பிரிஞ்சு போவார். ஆனா அந்த பிரிவினை மனைவினால தாங்க முடியாது, ரொம்ப துன்பப்படுவாங்க. துன்பப்படும் போது என்னைக்குமே நமக்கு துன்பத்தை தருகின்ற ஒரு பொருள், அந்த பொருளை யாராவது திட்டினாங்கன்னா அந்த துன்பம் கொஞ்சம் குறையும். நல்லா கவனிச்சுங்க. தோழி என்ன பண்ணுவா, ஆவே இவ வீட்டுக்காரர் நம்ம கொஞ்சம் திட்டுவோம், அவ வீட்டுக்காரர் திட்டணும் திட்டல, திட்டினா இந்த தலைவிக்கு கொஞ்சம் அது ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத திட்டுவா. அதுக்கு தலைவி என்ன சொல்லுவா, அது வந்து தலைவனை இயற்பழித்தல் பேரு. தலைவனை அவ தோழி இயற்பழித்த உடனே தலைவி என்ன சொல்லுவா, ஏற்பட மொழிவாள். எப்படி ஏற்பட மொழிவாள்னா, நீ என்ன எங்க வீட்டுக்காரரை திட்டுறது, அவரை திட்டாத, அவர் என்னை விட்டு பிரிஞ்சே போகல. என்னடி பாவி, போனவன் பத்து மாசமா வரல, நீ ஒண்டியா மோட்டர் வழியே பார்த்துட்டு இருக்கிற, போன் கூட பண்ண மாட்டேங்கிறான், அப்படி இருக்கும்போது நீ வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற, சாப்பிடாமலே நீ மெரிஞ்சு போயிட்டு இருக்கிற, அதெல்லாம் அவனுக்கு தெரியுதா? ஒரு வீடியோ கால் பண்ணாலாவது உன்னை பார்க்கலாம், அதுவும் தெரிய மாட்டேங்குது. என்னுடைய தலைவரை நீ திட்டாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம குருநாதர். என்ன சொல்றாருன்னா, கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை, என்னை இறைவன் ஆட்கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? சிதம்பர ராஜா அவர் குற்றாலத்து குரத்தினா, அவர் வந்து என்ன, நீ என்னுடைய ஒன்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் அழைச்சிட்டு போய் அவருக்கு பக்கத்தாப்புல அரியணையில ஏத்தி வச்சிருக்கிறாருனா, அதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? கடவுளை அடைவதற்கு நம்முடைய படிப்பு உதவுமா? கல்வியினால் கடவுளை அடைய முடியுமா? முடியாது. கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை, வல்லாளன் என்றால் அவன் சாமர்த்தியசாலி. எப்படின்னா, அவன் நினைச்ச நினைச்சது செய்வான். ராஜாவா இருந்து குரத்திய போய் அவன் பட்ட மகிழ்ச்சியா பண்ணுவான், யாரு எதிர்த்தும் கேட்க முடியாது. அவன் வச்சது சட்டம், அவன் விரும்பினால் என்னை ஆட்கொள்வான். வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி. முதல்ல நான் பயந்தேன், ஐயோ இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம், எங்க வீட்டுல எல்லாம் கோச்சுப்பாங்க, இதெல்லாம் வேண்டான்னு. ஆனா அவன் என்ன பண்ணா, தன்னுடைய அன்பினாலே எனக்கு மயக்கத்தை ஏற்படுத்தி மயங்கி நான் அவனிடத்துல ஈடுபட முடியாது செஞ்சான். பிச்சேற்றி கல்லா மனத்து கடைப்பட்ட நாயினை, வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி, கல்லை பிசைந்து கனியாக்கி. அவன் வைத்த அன்பிற்கு இணையான அன்பு நான் வைக்கல, ஆனால் பெருமான் எனக்கு அன்பினையும் கற்றுக் கொடுத்தான். கல் போன்று இருக்கின்ற மனத்திற்கு அன்புனா என்னன்னே தெரியாது. சாமி என்ன பண்ணாரு, அதோடு வேதித்து வேதித்து கல்லை பிசைந்து கனியாக்கி, கல்லை கனியாக ஆக்கினான். பிறகு தனியாக விட்டால் இந்த கனி மீண்டும் கல்லித்து போகுமோ என்று சொல்லி தன் கருணையை வெள்ளத்து அழுத்தினான். மொரபாவா பண்ணிட்டான். இந்த நெல்லிக்காய் மொரபா எல்லாம் பண்றாங்கல்ல, அதே மாதிரி இஞ்சி மொரபா. கனியின் என்ன பண்ணுவார்கள், சக்கரை பாகுல ஊற விடுவார்கள். பெருமான் கனியாக்கினான், கருணை வெள்ளத்தில் அழுத்தி ஊற வைத்தான். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தை அழுத்தி, இதனாலே என் வினைகடிந்த வேதியனை தில்லை நகர்ப்புக்கு சிற்றம்பலம் மன்னம், அவனுடைய அட்ரஸ் தெரியாமல் நான் இருக்கிறேன். சிதம்பரம் தான் அவனுடைய அட்ரஸ். அவன் வீட்டு விலாசம் தெரியாதா? சிற்றம்பலம்னு அவன் வீட்டில் பேர் எழுதியிருக்கும், வீட்டுக்கு பேர் உண்டு. தில்லை அவனுடைய அட்ரஸ், அவன் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கிட்ட இருக்கு. தில்லை சிற்றம்பலம், சரி, தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் மன்னும் ஒல்லை விடையான். ஃபாஸ்டான ரிஷபம் வச்சிருக்கிறாரு, எப்போ வேணாலும் வேகமாக ஓடி வந்து நடிச்சிட்டு போடுவார் என்று தலைவனை ஏற்பட மொழிகின்றாள். தலைவனுடைய கருணையிலே குற்றம் கிடையாது. அவருடைய அவன் வந்து என்னை கைவிட்டான் என்று நீ கருதி போல நான் கருத முடியாது. என்ன காரணம்னா, எதிர்பாராத விதமாக என்னை ஆட்கொண்ட அவன் ஆட்கொண்ட திறத்தை கருதினால், அந்த ஆட்கொண்ட அன்பின் பேரொருள் திறம் என்பது கைவிடுகின்ற ஒருவன் காட்டுகின்ற அன்பு இல்லாது, பேராது இருக்கின்ற பெருங்கருணை பேராறு. அது தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட மையடியார்களை எந்த நிலையிலும் கைவிடாத கருணை அது. ஆகவே அவன் ஆட்கொண்ட திறத்தை கருதியே அவன் கைவிட மாட்டான் என்பதை அறியலாம். அப்பொழுது அவன் பிரிஞ்சிருக்கிறேனா? என் தீவினால் பிரிந்திருக்கிறேன், அல்லது அவனை எப்பொழுது நான் நினைந்திருக்கிறேனோ அவன் என்னை பிரியவில்லை என்பது பொருள். இந்த சூட்சுமத்தெல்லாம் திருக்கோவேரில் சொல்றார். என்னன்னா, நாம் ஒரு பொருளை நினைக்கின்றோம் என்று சொன்னால் அந்த பொருள் நம்மை நினைக்கின்றதுன்னு அர்த்தமா? அந்த அன்பிற்கு இலக்காகின்ற ஒரு பொருள் நம்மை நினைக்காமல் அந்த பொருளின் நினைவு நம் உள்ளத்திலே வராது. அப்ப சாமி நம்மளை நினைக்கிறதுனால தான் நாம் நினைக்கிறோம். என்னை ஏதும் அறிந்திலன் நம்பிறான், தன்னை யானும் முன் ஏதும் அறிந்திலன், என்னை தன் அடியான் என்று அறிதலும் தன்னை யானும் பிறான் என்று அறிந்தனேன் அப்புறம் சொன்னார். அப்ப பெருமான் என்னை நினைப்பதனால தான் நான் பெருமான் நினைந்து கொண்டிருக்கிறேன். பெருமானை நினைந்து கொண்டிருப்பதனாலே நான் அவனை பிரியவில்லை. நான் அவன் என்னை பிரிந்து விட்டான் என்று நீ சொல்வதே தப்பு, என் தலைவனிடத்திலே குற்றம் கிடையாது என்று ஏற்பட மொழிகின்றார். திருவாசகம் இப்படி பார்க்கணும், திருவம்மான வருது. அப்படி அந்த விதத்திலே பெருமான் செம்மையாக ஆண்டு கொண்டான் என்பதனால செஞ்சவே ஆண்டாய் என்று சொல்றார். பஞ்சின்மெல் நடியாள் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய், செஞ்சவே ஆண்டாய், நான் பர்ஃபெக்டாக ஆட்கொண்டாய். நீ ஆட்கொண்டதை போல இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிரையும் யாரும் ஆட்கொள்ள முடியாது. அரும்பெரும் கடவுளாகிய நீ ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். இதை போல ஒரு உயிரை செம்மையா ஆட்கொள்கின்ற பெருங்கடவுள் யார் இருக்க முடியும்? மகாதேவர் ஒருவர் தான் இவர் ஆட்கொள்வார். மறந்தேயும் தன் கடல் நான் மறவா வண்ணம் நல்கிய திறம், ஏமாந்து போய் கூட பை ஆக்சிடென்டலா கூட ஏதோ ஒரு காரணமா கூட கண்ணிலே விழுந்த ஒரு மணல், அந்த மணலை கண்ணு மறக்க முடியுமா? கண்ணிலே விழுந்த மணலை கண்ணு மறந்தாலும் மறக்கலாம், கருத்திலே விழுந்த சிவத்தை உயிர் மறக்காது. கருத்தில் உருத்தமுதாம் சிவபதம் என்று சொல்றார். ஆகவே அந்த விதத்திலே பெருமான் நம்முடைய குருநாதரை ஆட்கொண்டார். அந்த பெருமானுக்கு, தன்னை ஆட்கொண்ட பெருமானுக்கு குருநாதர் பூசைகள் இயற்றப் போகின்றார். அந்த பெருமான் அந்த ஆட்கொள்கின்ற திறத்தினை நிறைவு செய்யும் விதமாக ஸ்பரிசம் நயனம் போன்ற தீட்சைகள் எல்லாம் திருவடி தீட்சைகள்லாம் தரப்போகின்றார். அந்த ஆட்கொண்ட திறத்தினை, அந்த திறத்தின் மீதி பகுதியை நம்ம வருகின்ற வகுப்பில் பார்ப்போம். நம பார்வதி பதையே மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் சிற்றம்பலம்.